ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம் 83வது பாடல் முதல் 87வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கல்வியும் செல்வம் ஞானம் கலப்பவர் கருள்வாய் போற்றி. சொல்லொடு பொருளும் மானாய் சொற்பதம் கடந்தாய் போற்றி. அல்லிருள் கண்டம் பெற்ற ஆனை மாமுகனே போற்றி. செல்வமே ஜீகம்பட்டி செல்வ விநாயகனே போற்றி. செல்வமே ஜீகம்பட்டி செல்வ விநாயகனே போற்றி. உன்னுலகில் வாழ்கின்ற தேவரெல்லாம் விரும்பினார் போகத்தை மேலும் மேலும். உன்னுலகில் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் மனையோடு போய் வாழ்வை மதித்துளார்கள். பண்ணுடைய பதஞ்சலி வியாக்கிரபாத பாக்கியமே உம்மை போல் பரதம் தன்னை எண்ணினார் உலகம் இல்லை இல்லை யாங்கள் செய்த மாதவமே பெரிதும் மாதோ. திருச்சுற்றமலம பார்வதி சிவ அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவஞான சித்தியார் விரிவுரை என்கின்ற இந்த ஞான பூஜையிலே சிவஞான சித்தியார் சுபக்கம் 83வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தன்னுடைய அருளாகிய சக்தியை பிரயோகப்படுத்துகிறான். உயிர்களுக்கு அருள் இருக்கிறது என்றாலும் அந்த உயிரிழத்தில் இருக்கின்ற அருளானது மிக குறைந்ததாய் அந்த அருள் தனக்கு போதாததாக இருக்கும். சிவபெருமானுடைய சக்தியானது அளவுபடாததாய் எவ்வளவு உயிர்களுக்கு அவன பண்ணினாலும் குறைவில்லாததாய் இருக்கும். அந்த சக்தி ஒரே சக்தி தான். அவளுக்கு பேரு சிற்சக்தின்னு சொல்றது. பிரதானமா இருக்கிற சக்தியே சிற்சக்தின்னு சொல்றது. அது கீழே வருகிற சக்தி எல்லாம் பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று இன்னும் அநேகமான சக்திகள் ஒரே சக்தியாய் இருக்கிறவள் எத்தனையோ கோடி வகையாக பிரிகிறாள். அதுல பிரதானமாக சொல்லப்படுவது மூன்று வகையான சக்திகள். ஒன்று இச்சை, இன்னொன்று கிரியை, இன்னொன்று ஞானம். ஒன்றதா இச்சா ஞான கிரியையாய் ஒரு மூன்றாகி என்பது இந்த பாடல். ஒன்றாதாய் இதனால சிவசக்தி ஒன்றே. அந்த சக்தியானது உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக எண்ணுவது இச்சை. அந்த உயிர்களுக்கு எப்படி நம்ம போனோம்னா அருள் போனதா என்ன செய்தா அருள் அந்த உயிர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை அறிவது ஞானம். அப்புறம் அந்த செயலை நடத்துவது கிரியம். ஐயால உயிர்களை சாமானியமா வசப்படுத்த முடியாது. சௌரமானே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. சௌரமானே சிரமப்படுத்தான் உயிர்களுக்கு அருளை பண்ணுகிறார். சாதாரணமா இல்லப்பா. என்ன காரணம் என்றால் உயிர்கள் எத்தனையோ கூடி காலம் ஆணவ மலத்தோடு கூடியிருந்தபடியினாலே அந்த உயிர்களை தன்வசமாக ஈர்க்கிறது என்றது நான் சாமானியம் அல்ல. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானை என்பதில் வழங்குது அல்லவா. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானை என்றால் அங்க இருந்து இங்க வரமாட்டேங்குதான். அந்த பக்கம் இருந்து எங்க இருந்து ஆணவ மலத்துக்கிட்ட இருந்து சாமானியம் வரமாட்டேங்குதான். அப்படி வாராமையினாலே அவர் பலவிதமான தந்திர உபாயங்களை எல்லாம் மேற்கொண்டு அதன் மூலமாக உயிரை தன் பக்கமாக ஈர்க்கிறார். அதை பின்னாடியும் சொன்னார், இரும்பு திருமணத்தேரை ஈர்த்து இருத்து எந்த நின்புறுக்கினார். அதனால உயிர்களுக்கு இயல்பாக சிவஞானத்திலேயோ சிவபக்தியிலே இயல்பாக ஈடுபாடு வராது. அது ஈடுபாடு வராத உயிர்களை அங்கங்கே காலதேச வர்த்தமானங்களினாலே பல பிறவிகளிலே சிறிது சிறிதாக புண்ணியங்களை செய்ய வைத்து அந்த புண்ணியங்கள் செய்வதற்கான தேசம் இடம் காலம் இவைகளெல்லாம் கொடுத்து அதன் மூலமாக பத்திய கொடுத்து அதன் பிறகு அந்த உயிர்களை தன்பக்கமாக ஆக்கணும். சாதாரணமா இல்லை. இப்ப நாமே ஒரு கிராமங்களிலே காடுகளிலே அப்படி பிறந்திருந்தோம்னா நமக்கு இந்த பத்தியெல்லாம் வரும். திருநேற்றிலேயோ சிவாலயத்திலே வருமா? வரவே வராது. அத பின்னாடி சொல்றார், கையால நரர் வயல் தேய எந்த நான் மறை வயலான நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகுங்கிறார். அதனால விஷவ வேதாகமங்கள் வழங்காத நாட்டை விட்டு வேதாகமங்கள் வழங்குகின்ற நாட்டிலே ஒரு பறவை உண்டாவது மிக்க புண்ணியத்தால் ஆகும். அதனால இப்போ திருவானக்காவல்ல இருக்கிறோம்னா எவ்வளவு அளவில்லாத புண்ணியத்தை பண்ணி இருப்பதனாலதான் திருவானக்காவல் இல்லைன்னா திருவானக்காவை பத்தி நமக்கு தெரியும். இப்ப திருவானக்காவலுக்கு வராத ஜென்மங்கள் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து? இவ்வளவு சிதம்பரத்துக்கே போகாத ஜென்மம் எவ்வளவு தெரியுமா? சிதம்பரம்னா பேரு சிதம்பரம்னு வச்சிருப்பான், சிதம்பரம் அவனுக்கு தெரியும். சிதம்பரம்னு பேரு வச்சிருப்பாப்பா, சிதம்பரத்துக்கு போயிருமா? அருணாசலம்னு பேரு வச்சுப்பா, அருணாசலத்துக்கு போயிருக்க மாட்டான். விருத்தாசலம்னு பேரு வச்சுப்பா, விருத்தாசலத்துக்கு போக மாட்டான். விளங்குதா? அந்த மாதிரியாக வந்து சிவபக்தியிலே உயிர்களை ஈர்ப்பது என்று சொன்னால் அது சிவபெருமானுக்கே கொஞ்சம் சிரமம் தான். சிரமப்பட்டுத்தான் செய்கிறார். சிரமப்பட்டுதான், சிரமம் இல்லைன்னா எவ்வளவு கத்தை செய்தி பண்ணியிருப்பார்ல? இப்ப கொஞ்சமாத்தான ஆடு கிடைச்சிருக்குது, கொஞ்சமாத்தான ஆடு கிடைச்சிருக்கு. ஏராளமான கால ஆணவ மரத்தோடு கூடி இருந்தபடினாலே அது பேயோடையனும் பிரிவொன்றின்னா என்பருவரல்லா என்று சுந்தர தேவாரம். பேயோடையனும் பிரிவொன்று, பழகிக்கிட்டா பேய விட்டு கூட பிரியறதுக்கு மனசு வராது. பழகிட்டா பேய்கிட்ட பழகிட்டா அதை விட்டு பிரியறதுக்கு சமாளி மனசு வராது. பேயோடையனும் பிரிவொன்றின்னா என்பருவரல்லாம் காய்தான் வேண்டில் கணிதான் என்றோ கருதி கொண்டாக்கார். நாய்தான் போல நடுவே திருந்தும் ஆட்பட்டோருக்கு, நாய்தான் போல நடுவே திருந்தோம். நாய் பழகிச்சுன்னா எஜமான மேல குதிக்கு வந்தாவும் விளையாடும், தள்ளுனா கூட போவாது. அது மாதிரிதான் நாங்க சாமி, நாய்தான் நடுவே திருந்து உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய்தான் தலைவர் திருவாரூரில் வாழ்ந்து போவீர்கள் என்பது சுந்தர தேவாரம். ஆகையினாலே உயிர்களை தன்பக்கமாக சௌரமான ஈர்ப்பது என்பது ஒரு சிரமம் தான், சிரமம். அது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி, கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி, அதற்கு தகுந்த தேசம், அதற்கு தகுந்த ஊரு, அதற்கு தகுந்த சமயங்கள், அதற்கு தகுந்த மற்ற ஏதுக்கள் எல்லாம் உண்டு பண்ணி கொடுத்து அதன் மூலமாக பத்தி பண்ண வச்சு அதற்கு மேல தன்பக்கமாக ஈர்ப்பது அதுதான். அதனாலதான் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த தன்பக்கமாக ஈர்ப்பதுதான் இச்சைன்னு பேர். இந்த உயிருக்கு அருளை பண்ண வேணும் என்று எண்ணுவது இச்சைன்னு பேர். அதையால அந்த இச்சையினாலே உயிர்களுக்கு அதையால ஞானத்தை கொடுப்பதற்கு முதலிலே விரும்புகிறார். ஞானத்தை கொடுப்பதற்கு முதலிலே விரும்புகிறார். அப்புறம் விரும்பிய பிறகு என்ன பண்றான்? விரும்பிய பிறகு இந்த உயிருக்கு என்ன வேஷம் போட்டா இந்த உயிருக்கு அருளை கொடுக்க முடியும், இதை பிடிக்க முடியும் என்று எழுதுகிறார். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டுதானே பிடிக்கிறாப்பா. ஒவ்வொரு உயிர்களையும் பிடிக்கிறது, அதை வந்து பக்குவப்படுத்துறது, ஆட்கொள்ளுவது என்றால் அதற்கு தகுந்த வேஷம் போடுது, அதற்கு தகுந்த வேஷம் போடுது. இப்ப சிறுத்தொண்ட நாயனாருக்கு தகுந்த வேஷம் போட்டான் பைரவர, இளையான் குடிமார நாயனாருக்கு ஒரு வேஷம், ஏற்பக நாயனாருக்கு ஒரு வேஷம், அமர்நிதியாருக்கு ஒரு வேஷம், இப்படித்தானே போடுறான். இப்படி எல்லாம் போட்டுதான் அந்த உயிர்களை பக்குவப்படுத்தணும், இல்லையானால் பக்குவத்துக்கு வராது. அதுதான் அது ஞானம். இப்படி போனாத்தான் அந்த உயிர்களை பிடிக்கலாம் என்பது ஞானம். அதற்கு மேல அந்த உயிர்களை அடைந்து அந்த உயிர்கள் கிட்டத்துல செய்கின்ற செயல்கள்தான் கிரியம், செய்கின்ற செயல்கள்தான் கிரியம். இப்ப நேர ஞானத்தை கொடுத்தது யாருக்குன்னா சம்பந்தருக்கும் மாணிக்க வாசருக்கும். இதெல்லாம் ஞாபகம் சொல்லுவோம், நீங்க மறுக்கிறீங்களா உடன்படலாம், ஆச்சரியப்படும் இல்லையே. அதனால நேர ஞானத்தை கொடுத்தது யாருக்குன்னா சம்பந்தருக்கும் மாணிக்க வாசருக்கும். நேரா பாலை கொடுத்துட்டானே, அது நேரா உபதேசம். நீ சூளைய கொடுத்து, அவங்க ஓலைய கொடுத்து, திண்டாட வச்சு, வழக்கு பண்ணி, பஞ்சாயத்து வச்சு, அந்த மாதிரி இல்லையே. அப்புறம் வெகு காலம் அங்க விட்டு, அப்புறம் புடம்போட்டு எடுத்து, புடம்போட்டுல எடுத்தாரு, புடம்போட்டு தான் படுது, உண்மையிலேயே புடம்போட்டு தான் படுது. ஏன்னா பதவி, பெரிய பதவி கொடுக்குறாருல்லவா, அதுக்கு மேலே மற்ற நாயன்மார்களும் இப்படித்தான். யாருக்கு நேரடியாக திடீர்னு ஞானத்தை கொடுக்கறது இல்லை, குறுக்கோடியில ஊயி என்னென்னமோ பண்ணி சரி பண்ணி பக்குவப்படுத்திதான் ஞானம் கொடுக்கணும். நேர ஞானத்தை எடுத்த உடனே ஞானத்தை உபதேசம் பண்ணது மாணிக்க வாசகர்கள் தான். பால் கூட ரெண்டாவது, பால் கூட ரெண்டாவது நேர உபதேசம் எது மாணிக்க எடுத்த உடன் ஞான பாலம். ஆகையினாலே இப்படி உயிர்கள் பலவேறு பக்குவமுடைய உயிர்களா இருப்பதனாலே, உயிர்கள் தோறும் பக்குவம் வேறாக இருப்பதனாலே, உயிர்கள் தோறும் வெவ்வேறாக இருப்பதனாலே அதற்கு தகுந்தாற்போ அவன் வடிவம் எடுத்து செயல்களை செய்து அதன் மூலமாக ஆட்கொடு, அதுக்கு பேரு ஞானம். எப்படி போனால் இது கருள் பண்ணலாம் என்று எண்ணுவது ஞானம். அப்புறம் அங்க போய் செய்யற வேலையெல்லாம் தெரியும், அங்க போய் அந்த உயிரிடத்துல செய்கின்ற வேலையெல்லாம் தெரியும். அதையால அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி உயிரிட ஆட்கொள்வதற்காக இந்த மூன்றையும் பயன்படுத்துகிறான். ஒன்றதாய் இச்சாஞான கிரியையாய் ஒரு மூன்றாகி நின்றிடும். சக்தி இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். இச்சையானது உயிர்க்கு அருளை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது, உயிர்க்கு அருளை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது இச்சாசக்தி. நன்றாலாம் ஞான சக்தியா நயந்தறிவன், அதனால அந்த உயிரினுக்கு நன்மையை செய்வதற்கு எப்படி செய்தால் அந்த உயிரினுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை அறிவது ஞான சக்தி. இப்ப அவன் நாயனார் இடத்துல கௌபீனத்தை கொடுத்தான் அல்லவா, கௌபீனத்தை கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் பத்திரமா வச்சுடு அப்படின்ட்டு போனானா, அப்புறம் அங்க போய் அகால காவிரில குளிச்சா அப்புறம் மழையும் வந்துருச்சு நனைஞ்சுட்டு வந்தானா, இதெல்லாம் கிரியம், இதெல்லாம் கிரியம். வழக்கு போட்டு தராசுல ஏத்தி நிறுத்து வாங்குற வரையிலும் கிரியம், நிறுத்து வாங்குற வரையில கிரியம். முதல்லயே அங்கேயே வந்து பிரம்மச்சாரியா போய் தண்டுல ஒரு கவு வேணும் கொண்டுகிட்டு, தண்டுல ரெண்டு கவு வேணும் அங்க ஒண்ணு கொடுத்துட்டு வரும்போது அங்க மாத்திக்கலாம். நனைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது, இங்க அப்படியே ஒரு சுதாரிப்பா வச்சிருக்கியா, இதெல்லாம் முதல்லயே அங்க இந்த மாதிரி பிரம்மச்சாரியாக இந்த மாதிரி கருவணத்தை கொண்டு போய் அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதா ஞானம். இங்க வந்து செய்யற செயல்கள் எல்லாம் கிரியை. அதுக்கு முன்னையே யார் அந்த உயிருக்கு அருள் பண்ண போனோம், அவன் இன்னைக்கு அருள் பண்ண போனோம் அப்படின்னு நினைக்கிறதா இச்சை கிரியை ஞானம். அதனால ஒரு செயலுக்கு இச்சை கிரிய ஞானம், எந்த செயலுக்கும் உலகியல் செயலுக்கும் சரி இச்சை கிரிய ஞானம் இப்ப நாமும் பயன்படுத்துவோம். இப்ப இந்த செவஞான சித்தியாரே கேட்க வேண்டும் என்பது இச்சை இச்சை. அப்புறம் இங்க வந்து சேருவது கிரிய, அங்க நினைக்கிறது அப்புறம் இங்க வந்து சேர்றது அப்புறம் உட்காந்து கேட்கறது. இப்ப இச்சை கிரிய ஞானம் மூணு சக்தி இல்லாம நமக்கு இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால உயிரெடுக்கு இச்சை கிரிய ஞானம் உண்டு கடவுளுக்கு உண்டு. அதை அடுத்த பாட்டுல சொல்றாரு நமக்கு எப்படி இருக்குது அவருக்கு எப்படி இருக்குது சொல்றாரு. ஒன்றதா இச்சா ஞான கிரியையாய் ஒன்றாகி நின்றுடும் சக்தி இச்சை உயிர்க்கரு நேசமாகும். நன்றலா ஞான சக்தியா நயந்தறிவன் நாதன் அன்றருள் கிரியதன்னால் ஆக்குவன் அகிலவெல்லாம். அதனால கிரியினாலே செயல்களை செய்து அந்த செயல்கள் மூலமாக உயிரலை பக்குவப்படுத்துதல், கிரியை தான் பக்குவப்படுத்துதல், கிரியை உயிரலை பக்குவப்படுத்துதல். அப்படி பக்குவப்படுத்தல் செய்துதான் அப்புறம் அதுக்கு முக்கிய கொடுக்கணும். அதனால அதுக்கு என்ன பண்ணுகிறான் என்றால் இந்த இச்சை கிரிய ஞானம் என்ற மூன்று சக்தியும் அவன் உபயோகப்படுத்துகிறான். அது சக்தியின் வியாபார வேதமாவது விரும்புதலும் அறிதலும் செய்தலும். விரும்புதலும் முதல்லையே விரும்புதலும் அதாயிச்ச அறிதலும் ஞானம் செய்தலுமா. விரும்புதலாவது உயிரெடுக்க மலத்தை நீக்கி சிவத்தை அழித்தற்கனுள்ள இறக்கம் விரும்புதல். அதற்கு மேலே அதுவே இச்சாசக்தி எனப்படும். இறக்கம் கொண்டவன் மலத்தை நீக்குவதற்கு சிவத்தை அழித்தற்கு செய்ய வேண்டிய உபாயங்களை அறியும் சக்தி ஞான சக்தி எனப்படும். உபாயங்களை அவனை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்பன பின் உபாயங்களை செய்யும் சக்தி கிரியாசக்தி எனப்படும். கிரியாசக்தியும் ஐந்தொழி செய்யும் பொழுது அவ காரிய வேதத்தால் ஜனனி உருவதைத்திரி ஆரணி என வகைப்படும். ஆகவே இப்படி ஒரே சக்தியா இருக்கிறவ மூன்று வகை சக்தியாக பிரிந்து அதனால உயிர்களுக்கு இப்படி அருளை செய்கிறான். அதற்கு மேலே 84வது பாட்டு, சீவனும் இச்சா ஞான கிரியையார் சிவனை ஒப்பன், சீவனும் இச்சா ஞான கிரியையார் சிவனை ஒப்பன் ஆவன் என்றும். சீவனுக்கு இச்சை உண்டு கிரியை உண்டு ஞானம் உண்டு, சிவனை ஒப்பான் என்று சொன்னால் அது சிவ சமவாதிகளுடைய ஆசங்கம். சிவ சமவாதிகள் சொல்லுகின்ற கருத்தது சிவனுக்கு இச்சை ஞானம் கிரியை உண்டு என்று சிவ சமவாதிகள்னு ஒரு சமயத்தார் இவெல்லாம் இல்லை நல்ல விலை எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் இல்லையே இல்லை. சிவ சமவாதிகள் சிவாத்துவத செய்வத செய்வர், பாடானவாத செய்வர், அபிகார வேத செய்வர், சிவ சமவாத செய்வர், இதெல்லாம் கேள்விப்பட்டு இல்லை அது நூல்கள்லாம் இருக்கு. அப்படி இப்போ எங்கேயோ ஒரு கடல் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் ஒண்ணும் கதைக்காகும். அப்படின்னாலே சீவனும் இச்சா ஞான கிரியையார் சிவனை ஒப்பான், அதனால சிவனுக்கு இச்சை உண்டு கிரியை உண்டு ஞானம் உண்டு, சிவனுக்கும் இச்சை உண்டு கிரியை உண்டு ஞானம் உண்டு. அதனாலே சீவனை போலதான் சிவன், சிவனை போலதான் சீவன் என்று சொல்கிறவன் சிவ சமவாதி அவன் என்கிடன். அப்படி சொன்னாயானால் அனாதி மலம் இவற்றினை மறக்கும். அதனாலே ஜீவனுக்கு மூன்று அவத்தைகள், சிவனுக்கு மூன்று அவத்தைகள், அது ஒன்று கேவலாபத்தை, இன்னொன்று சகலாபத்தை, இன்னொன்று சுத்தாபத்தை. எங்களை கேவலாபத்தையிலே அதுக்கு இச்சை ஞானம் கிரியிலே ஆணவ மலம் மறைக்குது, ஆணவ மலம் மறைக்குது. அது தன் இஷ்டப்படிக்கு செயல்பட விடாம முடியாம செயல்படாம செயல்பட விடாமல் ஆணவ மலம் மறைக்கிறது. அதனால அதனுடைய இச்சை கிரிய செயல்கள் அதன் இஷ்டம் போல நடப்பது இல்லை இல்லை, அதற்கு மேலே மறைக்கும். காவலன் இவன் ஜெய் கண்ம தலைவி நீர் கொடுப்ப காண்பான் ஐயாலே. அதற்கு மேலே சகலாபத்தையிலே தன்னு கரண போன போகங்களை பெற்று உலகத்துல வாழ்கிறோம் அல்லவா, இந்த காலம் ஒரு முக்கியமான காலம். இது சகலாபத்தை கேவலாபத்தை ஆணவ மலத்தில் நடந்தா அது நமக்கு சுதந்திரமே கிடையாது, நமக்கு அறிவு இல்லை இல்லை. இப்பொழுது ஓரளவு அறிவை கொடுத்து மாயாமலத்தின் மூலமாக எல்லாம் கொடுத்துருக்கிறானா, இதுக்கு சகலாவத்தேன்னு பேரு. இந்த சகலாவத்தையிலே இச்சை கிரிய ஞானம் எல்லாம் இருக்கிறது. அந்த இச்சை ஞானம் கிரியை எப்படி பண்றான்னா, அந்த இச்சை கிரிய ஞானத்தையும் அந்த உயிர் செய்த கண்மத்துக்கு தகுந்தார் போல கொடுக்குறான். அளவா அளவா அளவா. இப்ப இச்சை இருக்குன்னு வச்சுங்க, பிரியம், இச்சை என்றால் பிரியம் விருப்பம், இச்சை என்றால் ஆசை பிரியம் விருப்பம் என்றெல்லாம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இச்சை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இச்சையை நம்ம இஷ்டப்படி விரும்பியபடி ஒரு பொருளை அடைய முடியாது. இப்ப நான் பஸ்ல ஏறி சிரமப்பட்டு திண்டாடி போய் கூட்டத்தில் உட்கார இடம் கிடைக்காம நின்றுட்டு வாரு, அப்புறம் இங்க வந்து 40 ரூபா ஆட்டோ கொடுத்து வாரு சிரமப்படுறேன்லவா, நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஏசி கார் வாங்கிட்டா என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லையே, விருப்பம் தான் விருப்பம். தகுந்தார் போல பலன் அனுபவிக்கின்றபடியினாலே அதற்கு தகுந்தார் போல இச்சை, அதற்கு தகுந்தார் போல கிரிய, அதற்கு தகுந்தார் போல யார், அது தெளிவா சொன்னார். கவலாவத்திலே ஆணவ மனத்தோடு நடக்கும் போது சுத்தமா மறைச்சு கொடுது ஆணவமலம், அப்போ உன்னுடைய இச்சைக்கு ஞானம் செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சகலாபத்தில இப்ப இருக்கும் போது கண்மத்து அளவினில் அளந்து கொடுப்பான், அளந்து தருவான். இச்சையும் அளவுதான். இப்ப நம்ம அளவுக்கு மேல அதை விரும்ப முடியுமா? இப்ப ராசா வீட்டுல பொண்ணு கட்டலாம்னு நினைக்கிறோம்னு சொல்லி கட்ட முடியுமா? அந்த மந்திரி ஆவலாம்னு நினைக்கிற முடியுதா? அதை நினைக்கவே மாட்டோம், அதை நினைப்போமா? வீட்டுல இருக்கிற சர்க்கரையை போட்டு இஷ்டம் போல சாப்பிட முடியல, இனிப்புல குறியா இருக்குமா? தாதா சாப்பிட முடியல, பல பேருக்கு முடியும். போகும்போது சொல்லி போடுறேன், சொல்றேன் நம்ம வீட்டுக்கு வந்தான்னா, அம்மா சக்கரை போடாம கொண்டு ஏய சக்கரை உனக்கு விரோதமா அப்படின்னா, இப்ப விரோதம் ஆயிடுச்சு, முன்ன உறவா இருந்துச்சு இப்ப. ஆகையினால இச்சையும் அளவு கண்மத்து இருந்தார் போல, அதற்கு மேலே ஞானமும் அளவு. ஞான அளவு தெரியுதா? ஞானம் வந்து இந்த காரியத்துக்கு இன்னடத்துக்கு இப்படி போனோம்னா இப்படி நடக்கும், இப்படி செய்யலாம் என்கிற ஞானம் குறைவு. அடாடாடா முன்னையே சென்னை சிந்திக்காம விட்டுட்டமே, அந்த வழியிலே வந்திருக்கணும், அவரை பார்த்துருக்கணும், முன்னாடி போன் பண்ணிட்டு வந்திருக்கணும், ஞானம் இல்லை. இதுவும் கண்மத்தில் வந்து நல்ல விளங்குதா? இப்ப போனோம் நான் மாணிக்கவாசம் போனோம், எங்கே என்னமோ காலம் என்ன இச்சையும் கிரியையும் ஞானமும் எல்லாம் அளவு, எல்லாமே அளவு. காவலன் கண்மத்து அளவினர் கொடுப்ப காண்பான், கண்மத்து அளவினர் ரொம்ப அழகா சொல்ற சித்தியார் மாதிரி. ஆனா இதை விளக்கி சொல்றதுதான் ஒரு பெரிய ஒரு திருவருடாலே சொல்ல வேண்டாம், நமக்கு அவ்வளவு ஞானம் போதாது, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அனுபவிச்சாலே இது அந்த அளவுக்கு விளங்குதா? சீவரும் அச்சாஞான கிரியையார் சிவனை ஒப்பன் அவனின்றிடின் அனாதி மலம் இவற்றினை மறைக்கும். அனாதி காலத்திலே கேவலாவத்தையிலே கடந்தாய் அல்லவா, அப்போது உன்னை மலம் மறைக்கணும். சகலாவத்தையிலே காவலன் இவன்றை கண்மத்து அளவினர் கொடுப்பக்கான், எல்லாம் அளவுதான் அளவினர் கொடுப்பக்கான். பாவியாம் புத்தி முத்தி பயன்படும் பண்பிற்றாகும். கையால பாவிக்கப்படுகின்ற புத்தி முத்தி எல்லாமே பயன்படும் பண்பிற்றாகும். இவன் அடைகின்ற பயனுக்கு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அதனால சிறிதளவு 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 உயிரெடுக்க தகுந்தாற் போல புத்தி முத்தி பயன்களை கொடுக்கிறான். அதனாலே சீவன் சுதந்திரமுடையது அல்ல, சீவன் சுதந்திரமுடையது அல்ல. சீவன் சிவனேதான், சிவன் சிவனேதான். சிவன் இஷ்டப்படி செய்வான், சீவன் இஷ்டப்படி செய்ய முடியும். சிவன் இஷ்டப்படி செய்வான், சீவன் இஷ்டப்படி செய்ய முடியாது. அது இவர் எழுதுறார், இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, ஆன்மாக்கள் முதல்வன் போல சித்து பொருள், ஆன்மாக்கள் முதல்வன் போல சித்து பொருள், அதுல சந்தேகம் இல்லை. சிவனும் சித்து ஜீவனும் சித்து தான். இது இது இந்த சித்து அறிவித்தால் அறிகின்ற சித்து, அது தானே அறிகின்ற சித்து. பின்னாடி சொல்ற பின்னாடி வெறும் சித்தியால் இல்ல, சீவனும் சித்து தான், சிவனும் சித்து தான். சித்தன்னா அறிவு பொருள், அது பேரறிவு. இது அறிவித்தால் அறியும், அது அறிவிக்காமலே அறியும். ரெண்டு அறிவு தான், ரெண்டு அறிவு பொருள் தான். போட்டு சொல்றாரு பாரு, சிவனை இச்சா ஞான கிரியாய் சிவன் ஒப்பார். ஆன்மாக்கள் முதல்வன் போல சித்து பொருள், முதல்வனுக்குள்ள ஞானம் போல ஆன்மாக்களுக்கு ஞானம் உள்ளது. ஞானம் உள்ளதாகவே இச்சகிரிகளும் உள்ளனவா, அதனால ஆன்மாக்களும் முதல்வனை உக்கும் என்பார் சிவ சமவாதி. அதுக்கு மேல விளக்கம் எழுதுறாரு, கேவலாவத்தையிலே உயிர்களின் இச்சா ஞான கிரியை அனாதிபந்தமாகிய ஆணவ மலம் மறைக்கும். ஆணவத்தோடு அத்துவிதமானபடி என்று சொல்லுகிறார்கள் தாய்மானவர், காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குடவியை போல் கட்டுண்டிருந்த எமை என்று சொல்லுகிறார்கள்வா, அந்த காலத்தில் ஆணவ மலம் மறைக்கும். முதல்வனது ஞானம் தடையிலா ஞானமாகும். சகலத்தில் இப்போது உயிர்கள் தாம் தாம் செய்த கண்மத்துக்கு ஏற்ப அறிவிச்ச செயல்கள் ஏகதேசமாய் விளங்க பெற்று விடயபோகங்களை ஏகதேசப்பட்டு அனுபவிக்கும். ஏகதேசப்பட்டு அனுபவித்தால் சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையனவாயிருந்து அனுபவித்தான். ஆகவே இந்த சகலாவத்தையிலே உயிர்கள் எந்த அளவுக்கு அனுபவிக்கணும், ஜென்மத்தில செய்த கண்மை இருக்கு, அதுதான் கணக்கே. அந்த கண்மை எவ்வளவு, கண்மை என்றாலும் தீ வினை என்றாலும் உண்டு, வினை என்றாலும் கண்மம் என்றாலும் உண்டு. அந்த கண்மம் தீவினை நல்வினையாக இரண்டாக பிரியும், தீவினை நல்வினையாக பிரியும். அந்த நல்வினை தீவினையாக பிரியறது, நல்வினை எவ்வளவு தீவினை எவ்வளவு என்று கணக்கு. நல்வினை எவ்வளவு பண்ணியிருக்கிறான், தீவினை எவ்வளவு பண்ணியிருக்கிறான் கணக்கு போட்டு, நல்வினைக்கு தகுந்த இன்பத்தையும் தீவினைக்கு தகுந்த துன்பத்தையும் அது எவ்வளவு பண்ணியிருக்கிறான் அந்த நல்வினை, அந்த அளவுக்கு புகை கொடுக்கணும். படிச்சதுக்கு தகுந்தாப்பில் வடு கொடுக்குறாப்பில். இப்ப 10வது மயிலா போனவன் கலெக்டர் வேலைக்கு போக முடியுமா, போக முடியுமான்னு முடியாது, முடியாது. அதனாலே எந்த கண்மத்தை எந்த கண்மத்தை எந்த அளவு செய்யிருக்கானோ அந்த அளவுக்கு அந்த கண்மத்தினுடைய பலன் அனுபவிக்கிறான். இன்பத்தை அனுபவிக்கிறானா நல்வினையினாலே, துன்பத்தை அனுபவிக்கிறானா தீவினை, அது எவ்வளவு, அது எவ்வளவு. இப்ப சர்க்கரையே ஒருத்தருக்கு அதிகமா இருக்கு, ஒருத்தருக்கு கம்மியா இருக்கு, டிகிரி கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்தார் போல அவனுடைய தேகம் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதிக சர்க்கரை வச்சு வச்சுக்கோ. அது போல கண்மத்து அளவு, கண்மத்து அளவு, அதுதான் இந்த இந்த கண்மத்தளதான் இருக்கு எல்லா விஷயம். கண்மம் செய்ய வேண்டிய கண்மங்களை செய்து, அந்த கண்மமும் சிவசம்பந்தமாக செய்து, அதையும் நான் செய்யவில்லை என்று செய்தாரானால் தீர்த்து சிவஞானியாக சுருக்கம் சொல்றது வளர்கிற கண்மம் செய்ய வேண்டியது நல்வினையை செய்து, அந்த நல்வினை சிவசம்பந்தமாகவே செய்து, அந்த செயலையும் நீயே செய்விக்கிறாய் என்று நிஷ்காமியமாக, நிஷ்காமியமாக சிவபுண்ணியத்தை செய்கிறான் என்ற அவ்வளவுதான் சொல்றான். நிஷ்காமியமாக சிவபுண்ணியத்தை செய்கின்றான் என்று சொன்னால் சொன்னால் சிவஞானியாக சுருக்கம் அவ்வளவுதான். இந்த உண்மை தெரியும், இந்த உண்மை தெரியும். செய்வது சிவபுண்ணியத்தை செய்யவும் அதே இஸ்லாமியமாக பலன்கிறதாது செய்தல், நான் செய்கிறேன் என்று செய்யாமல் என்னுடைய செயல் மாண்டவாபாடி தெளிவான போட்டான் செஞ்சிட்டான்னா என்ன சிவஞானி அவரது ஒண்ணும் பெருசு இல்லை அப்படி ஆயிட்டாங்க. சாமான்யம் சாமான் அது யானாகிய என்னை விழுங்கி, யானாகிய என்னை விழுங்கி, வெறும் தானாய் நின்றது தற்பறவை கந்தர் அருள். யானாகிய என்னை விழுங்கி, பரமஞானிகள் எப்படி பண்றான்னா சௌரவான், பரமஞானிகளுடைய செயல் இச்சே ஞான எல்லாமும் சிவ சம்பந்தமாயிருக்கும். சிவஞானிகள் செய்கிறதெல்லாம் சிவன் தெய்வம், மற்ற ஞானம் இல்லாதவர்களாக இருப்பவர் செய்கிற செயல்கள் எல்லாம் ஆன்மா. அதனால ஞானிகள் பாவம் செய்தா கூட அவர்களுக்கு புண்ணியமா மாறியும், புறக்கத்தாருக்கு பாவமா தெரிஞ்சா கூட அது புண்ணியம். அது பாதகமே சோறு பற்றினவாதம், பாதகமே சோறு பற்றினவாதம். இவன் செய்த கண்மத்து அளவின் கொடுப்பான் என்பதை எழுதுறாரு. சிற்றறிவும் சிறு தொழிலும் உடையனவாயிருந்து அனுபவித்தலாம் சுத்த நிலையில். சுத்த நிலைக்கு போயிட்ட, சுத்த நிலைங்கிறது இப்போ சிவத்தோடு சேர்ந்திருப்பது, ஆணவத்தோடு சேர்ந்திருப்பது கேவல நிலை, உலகத்தோடு சேர்ந்திருப்பது சகல நிலை, சிவத்தோடு சேர்ந்திருப்பது சுத்தம். கேவலம் சகலம் இந்த இது மூன்றையும் மூன்று அவத்தைகள் சொல்லுது. மூன்று நிலைகள் என்றும் சொல்லுவது, மூன்று அவத்தைகள் என்றும் சொல்லுது, மூன்று திசை என்றும் சொல்லுவது. மூன்று கேவல திசை, பித்த திசை, முத்த திசை அப்படின்னு சொல்றது. அது சித்தாந்த பரிபாஷையில முத்த திசை, பெத்த திசை, இப்ப பெத்தம்னு பேரு, பெத்த திசை, முத்த திசை, கேவல திசை, கேவலம் சகலம் சுத்தம் மூன்றையும் அப்படி. கேவலாவத்தை சகலாவத்தை சுத்தாவத்தை, அவத்தை என்றால் நிலை, இப்ப இருக்கிற தன்மை, இப்ப இருக்கிற தன்மை, தன்மை சுத்த நிலையில். சுத்த நிலை என்றால் சிவத்தோடு சேர்ந்து இருக்கிற காலம், உலகத்தை விட்டுட்டு சிவத்தோடு சேர்ந்துருக்க, சிவத்தோடு சேர்ந்து இருக்கிற காலத்திலே அது சிவனை போல எல்லா இச்சேகரிய ஞானம் எல்லாம் இருக்கணும் இல்ல. உயிர்கள் வியாபக அறிவும் பேரானந்தம் முதலும் கொடுக்கவே கொள்ளும் உரிமை. அந்த சுத்த நிலையிலே பேரானந்தத்தை அனுபவிக்கிறது வியாபக அறிவு உடையதாக இருக்கிறது. சுத்த நிலை சிவத்தோடு சேர்ந்திருக்கும் போது அது முதல்வன் கொடுக்கவே கொள்ளும் உரிமையுடைய, முதல்வன் கொடுக்கவே கொள்ளும் உரிமையுடைய. இது தானே எல்லாம் பெற்றுக் கொள்ள முடியாது. அவன் எந்த அளவுக்கு இந்த உயிருக்கு செய்யலாம்னு செய்யறானோ சுத்தநிலையே அப்படித்தான். ஆனா அங்க ஆனந்தத்தை கொடுக்கறான், ஆனந்தத்தை கொடுக்கறானாலும் அவன் கொடுக்க கொள்ளும் உரிமையுடையன தவிர இது தானே அனுபவிக்க உரிமை இல்லை. இப்ப மூன்று அவத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்ச, கேவலம் ஜகலம் சுத்தம் மூன்றும், மூன்றிலையும் நமக்கு சுதந்திரம் கிடையாது, நமக்கு சுதந்திரம் கிடையாது. அது முதல்வன் நித்யானந்த சுரூபி, நித்யானந்த சுரூபி முதல்வனுக்கு மலபந்த இல்லாமையால் கேவலம் சகலம் சுத்த என்ன அவத்தைகளும் இல்லை. முதல்வனுக்கு மலபந்த இல்லாமையால் கேவலம் சகலம் சுத்த என்ன அவத்துகள். ஆதலால் ஆன்மாக்களுக்கு இச்சா ஞான கிரியை உடவினும் அவற்றிற்கும் முதல்வனுடைய இச்சா ஞான கிரியலுக்கு வேற்றுமை பெரிதான், வேற்றுமை பெரிதான். அதனால் ஆன்மாக்கள் சிவனோடு சமமாதா, சிவன் ஆண்டவனும் அவை அடிமைகளுமாம். சிவன் ஆண்டவன் உயிர்கள் அடிமை. அது நம்ம தாய்மான சுவாமி எல்லாம் அடிமையே எல்லாம் உடைமை, உலகம் அவனுடைய உடைமை, உலகம் அவனுடைய உடைமை, உயிர்கள் அவனுடைய அடிமை. சிவனுடைய உடைமைதான் எல்லாமே, உடைமை புரியுதா என்னது? சுத்து, உலகம் முழுவதும் அவனுடைய சுத்து, உயிர்கள் அவனுடைய அடிமை. எல்லாம் உடைமையே எல்லாம் அடிமையே எல்லாம் உன்னுடைய செயல். எங்கனும் வியாபினி என்று சொல்லும் வருவன் இயல்பென்று இருக்காது வேதமெல்லாம் சொல்லாம் முடக்கிய என்பது தாய்மானவர் வான். உயிர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. சரி, அதுக்கு மேலே இந்த முதல் சத்திகாரிய வடிவங்கள் லயம் போகம் அதிகாரம், லயம் போகம் அதிகாரம் என்று மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. அது எப்படின்னு கேட்ட, சுத்தமத்து ஈஸ்வரம் சதாசிவம் விந்து நாதம், சுத்தவித்து ஈஸ்வரம் சதாசிவம் விந்து நாதம், சுத்தவித்து ஈஸ்வரம் சதாசிவம் சக்தி சிவம். சக்தி சிவம் என்றாலும் நாதம் விந்து என்றாலும் ஒன்று. அங்கே நாதம் என்பது சிவம், விந்து என்பது சக்தி. சக்தி சக்தி சிவம் என்றும் சொல்லப்படும், நாதம் என்றும் சொல்லப்படும். இந்த அஞ்சு தத்துவங்களும் சுத்த தத்துவம்.